இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற பின் நாம் இதன் வெளிப்படி நம் வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட பின் நம்மை மனிதனாக உருவாக்கியதார் நாம் பாம்பா இருந்திருப்போம். அவர்களை தாக்க எண்ணிருக்கும் அந்த தாய் அவர்களால் அந்த பாம்பை அழித்திருப்பார்கள். பாம்பை அழித்த பின் உயிர் அவருடைய இந்த உயிர் அவர் உணர்வு எடுத்து கருவாக சந்தர்ப்பம் நாம் மனிதனை உருவாக்க. இதே போல நம்மை உருவாக்கி பாம்பை அந்த பாம்பு தாயை கடித்திருந்தால் விஷமாயிருக்கும், பாம்பின் நினைவாயிருக்கும், தாய் பாம்பின் உடலுக்குள் புகுந்து அது பாம்பாக தான் பிறக்கும். ஆனால் அதனுடைய சந்தர்ப்பம் பாம்பு அதை தீண்ட என்ன மனிதனை அவர்கள் அழிக்க இந்த உயிர் அவர் உடலுக்குள் சென்று ஆக அதன் உணர்வு கருவாக்கி மனிதனை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது என்றால் பாம்பின் உயிர் அதுவாக இருந்தாலும் மனிதன் உணர்வாகப்பும் இதன் உயிராக மாறுகின்றது. இந்த உயிர் இதை உணர்வுக்குப்பே இந்த மனித உடலை உருவாக்கும் தன்மை பெறுகிறது. ஆக நம்மை மனிதனாக உருவாக்கியார் நமது தாய் தந்தை என்பதனை உணர்த்துவதற்குத்தான் அவர்கள் நமக்கு கடவுள் மனிதனாக உருவாக்கியது. நம்ம தாய் தந்தை தான் நம்மளுக்கு கடவுள். அதே சமயத்தில் தாய் தந்தை தான் கடவுள் என்றாலும் நமது தாய் இப்போ குழந்தைகளை பார்க்குறோம் எத்தனை நோய்பட்டு எத்தனை அவசப்படுகின்றது, அது பாசத்தால் நுகர்ந்து அதை வேதனையில் நாம் தாங்கி நம் குழந்தை காக்க எத்தனை தான் கஷ்டப்பட்டாலும் தன் குழந்தை காக்க இந்த தாய் எத்தனை நிலை சென்று அந்த தாயே தான் நம்மளுக்கு முதல் தெய்வம். நாம் ஒன்றும் அறியாத போதும் நம்மை காத்ததும் அந்த காத்து நாம் நகர்ந்து நாம் அறிவாக தெளிவாக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்த உடல் முழுதும் படர்ந்து அவர் இரத்த நாணங்களில் கலந்து அவர் உடல் முழுது ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற்று எங்களுக்காகப்பட்ட வேதனைகள் எல்லாம் கலைந்து அந்த மகிழ்ச்சியின் சக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெற்று மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி என் அன்னதந்தை பெற வேண்டும். ஏனென்றால் அவருடைய உணர்வுதான் நமது உடல். ஆக இந்த உணர்வின் துணை கொண்டு அதை கவர்ந்து அவர் உடலிலே நாம் கொடுக்க முடியும். இப்படி செய்வதற்குத்தான் அந்த அன்னதந்தையை நாம் மதிக்க வேண்டும். அன்னதந்தைக்கு பெற வேண்டும் என்று எண்ணுவேன். இப்படி முறைப்படுத்தி வணங்கினால் உண்மையிலே தெருவில் நாய் துரத்துது என்று வைத்துக்கொள்ளும் அம்மான்னு சொன்னால் போதும் அந்த நாய் கடிக்க வர எல்லாமே தாய்ப்பாசம் கொண்டு காட்டுக்குள் புலியோ நரியோ யானையோ வருது என்று வைத்துக்கொள்ளும் வேற யாரையும் கூப்பிடாங்க அந்த கடவுள் இந்த கடவுள் அந்த சாமி இந்த சாமி பெரிய நான் அந்த சாமியை பார்த்தேன் இந்த சாமியை பார்த்தேன் இப்போ என்னை பெரிய சாமி அனுப்பிச்சாங்க என்னை நினைக்கிறது பதில் தாயை நினைத்தால் போதும் அம்மா நினைத்தா போதும் அந்த தாயின் உணர்வு குவித்து விடும். ஒற்று பார்த்த தாக்க ஒரு உணர்வு அதிலே தாக்கும் அந்த தாய் பாசத்தால் தாக்கும் நிலையை மாறும். ஆக தாய்க்குண்டான சக்தி யாருக்கும் இல்லை. தாயிடம் நல்ல வாக்கம் நீ நல்லா போப்பா அப்படின்னு சொன்னா போறோம் அதன் உணர்வு துரிதமாக வேலை செய்யும். தாயுடைய சங்கடப்பட்டு நீ செய்யாருன்னு சொல்லி போனா அந்த காரியங்கள் வெற்றி பெறாது. ஆக தாய் எந்த பெற்று என்றும் அந்த நிலைகள் எவர் செய்கின்றதோ அவர் வாழ்க்கையில் உயிரெண்ட நிலைகளையும் உணர்வை ஒளியாக்கும் அந்த நிலையை பெறுகின்றன. தாய் அன்பை நாம் பெற கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை செல்வம் நமக்குள்ள வருவதில்லை. தாய் அன்பை பெற்று வரும் தீமைகளை நீக்கி நாம் இந்த உடலுக்கு நாம் பரவியில்லாமல் நிலையடைகள். ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரும் என் அன்னதந்தை பெற வேண்டும் என்று எனக்காகப்பட்ட துயரங்கள் நீங்க வேண்டும் என்று மலரை போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்றென்றும் என் அன்னதந்தை அருளாசி எனக்கு உறுதுணையாக இருக்கு. நான் நினைக்கும் போதெல்லாம் நல்வழி காட்டும் அந்த அருசக்தி என் அன்னதந்தை பிறகு அதன் வழி நாம் பெற வேண்டும் என்று நினைத்து வருதல் வேண்டும். ஆக இதை போல நாம் எண்ணிய பின் நம் வாழ்க்கையில் நாம் யாரை யாரையெல்லாம் பார்த்தோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறும். அவர்கள் அறியாத இருவும் நீங்கணும் அவர் ஒன்றுபட்டு வாழணும் இப்போ நம்மளை திட்டியிருப்பாங்க அவங்க பொருளறிந்து செயல்படும் தெரியும் இன்னும் நல்ல பாச உணர்வு தோற்றுவிக்கும் அவர்கள் குடும்பங்களும் பற்றும் பாசம் வர வேண்டும். அரவணைத்து வாழும் அரசுக்கு நாம் பார்க்கும் குடும்பங்கள் அவர் அந்த தெய்வீக பண்பு அவர் குடும்பத்தில் படர வேண்டும். அவங்க குடும்பம் மலர் போல மலர்ந்துட வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கவர்ந்து நம் உயிரை சேர்த்து அந்த உணர்வு உமி நீராக மாறி நம் ஆகாரத்துடன் கலக்க செய்வோம். இப்போ வேதனை பொருளை பார்த்தால் அந்த வேதனையின் விஷத்தின் தன்மை நம் உடலை கண்ட பின் நம் உடலை ஜீர்ணிக்கும் உறுப்புகள் விஷம் பெற்ற பெண் சரியாக ஜீர்ணிக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் புளியங்காயை சாப்பிட்ருக்கீங்களா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ உங்கள் வாயில் எச்சு வருதான், புளியங்காய்னு சொன்ன உடனே எச்சு வருதான் இல்லையா? இதே போல தான் நாம் கேட்ட உகர்ந்த உணர்வு உயிரிழப்பட்டு உணர்ச்சிகள் இருக்கினாலும் அது அமிலமாக மாறி நாம் ஆகாரத்துடன் சேர்க்கப்படும்போது வேதனை என்று உணர்வானால் நாம் சத்துள்ள ஆகாரத்தை காசு போட்டு செய்தாலும் இந்த விஷத்தின் தன்மை அதிகமாகிவிட்டால் அது நமக்குள் அஜீரணமாகும். அதிகமான வேதனை பட்ட திடீர்னு இப்படி ஆய் போச்சேன்னு வேதனை அதிகமானால் வைத்தாலும் அதனால்தான் இங்கே இந்த விநாயகருக்கு முன்னாடி காலையில் விநாயகரை வடமேற்கில் வைத்திருப்பார்கள், வடகிழக்கில் வணங்கும்படி செய்திருப்பார்கள். நான் முதல்ல சொன்ன முறைப்படி இதே போல எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரளவும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடலுள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்றும், தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும், மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்றும், இருவரும் சேர்த்து தாய் தந்தை கிடைக்க வேண்டும் என்றும், பின்னும் வாழ்க்கையில் சந்தித்தோர் அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரால் பெற்று அவர்கள் அறியாது சேர்ந்த தீயவினைகள் நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் மலரைப் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து நம் உயிரிலே சேர்த்து இந்த உணர்வை கலந்தால் இது நம் உடலுக்குள் நம் இரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் அனைத்துக்குமே நாம் மாற்றி அமைக்கும் சக்தி பெறுகின்றன. இப்போ நாம் நல்ல குணங்களாக இருந்த வேதனைப்படும் ஒரு உணர்வை நுழைந்தால் நம் ஆகாரத்துடன் கலந்து நாம் சிந்திக்கும் ஆற்றல் மிக்க அந்த அணுக்களில் இந்த விஷம் கலந்து நம் நல்ல உடலை கெடுக்கும் நோயாக மாறுகின்றது. இந்த நோயெல்லாம் நீக்கி வாழ்க்கை தெரிந்து கொண்ட தெளிந்த நிலையில் பெற வேண்டும் என்று சாதாரண மக்களும் இந்த பிள்ளையார் நீ சிந்தித்துப்பார், உயிரால் உருவாக்கப்பட்டது, நாம் எதை எண்ணமோ அதையெல்லாம் நுகர்ந்து அதன் வழி அன்று வழி நடத்தி அதன் வழியை நம்மை உடலாக்கி என்று நம்மை மனிதனாக உருவாக்கியது என்பதனை தன்னை அறிவதற்காக இப்படி வைத்தனர். இதே போல இன்று சாதாரண மக்களும் இன்று எடுத்துக்கொண்டால் ராமேஸ்வரத்தில் நம்ம மூதாதைகளை இறந்து விட்டால் அவர்களை இங்கே சுத்த சாம்பல் எடுத்து போய் அங்கே நாம் கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கொஞ்சம் அங்கே சவுண்டு கொஞ்சம் கம்மி ஜென்ரேட் சவுண்டாக ஆகையினாலே இப்போ நாம் என்ன செய்கிறோம், அங்கே போய் மந்திரத்தை சொல்லி அப்பா அம்மாவெல்லாம் அந்த அவர் செய்த தோஷமெல்லாம் நமக்குள்ள இருக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லி அதுக்கு வேண்டிய நிலைகள்லாம் செய்து கடலில் கொண்டு போய் அவர் கொடுக்கக்கூடிய பிண்டத்தை கலைச்சாச்சுன்னா நம்ம மோதாதிகளும் நம்ம தாய் சேர்ந்த பாவமெல்லாம் நமக்குள் வராது. இந்த பாவத்தை கடலில் கொண்டு கரைத்து விட்டு பாவம் தொடராது இருப்பதற்காக வேண்டி ராமேஸ்வரத்தில் நாம் என்ன செய்கிறோம், 27 கிணறுகளில் தண்ணி எடுத்து மோந்தி குளித்து விட்டு கடைசி கோடி தீர்த்தம் என்ற நிலை வாங்கினா அவர்கள் தோஷத்தை கழித்து விட்டோம், நமக்குள் தோஷம் இனி வராதென்று நம்மை தப்பான வழிகளில் இப்படி செய்துள்ளார். ஆக மனிதனானது இந்த 27 நட்சத்திரங்களும் பல தாவர இனங்களில் கலந்து அதையெல்லாம் எத்தனை உடல்களை நாம் கலந்து மனிதனாக போகும்போது அந்த 27 நட்சத்திரத்தை உணர்வு உருக்காக இருக்கின்றது. சூரியன் எப்படி 27 நட்சத்திரங்களை எடுத்து அது பாதரசமாக மாற்றுகின்றதோ இதே போல அந்த பாதரசத்தின் போல ஜீவ அணுவின் தத்துவத்தை மனித உயிரணு தோண்டி ஜீவ அணுவாக உருவாக்கிய அந்த உணர்வை நம் மனித உடலில் 27 லட்சத்திற்கு உருக்கணிந்து இந்த உயிரை போலவே உணரின் தன்மை ஒளியாக மாற்றிக்கொண்டதான் அந்த அகஷியன் துருவ நட்சத்திரமானது. என்ன பல தீமைகளை வென்றிடும் அந்த தாவர இனத்தின் சக்திதான், தீமைகளை வென்றிடும் அந்த 27 லட்சத்திரத்தின் உணர்வு வலிமை பெற்றவர். ஆகவே இதை போல இங்க இவங்க என்ன செய்யறாங்க, இந்த 27 லட்சத்திரத்து உணர்வுகளை 27 கிணத்தில் நீங்க கொடுத்தாச்சுன்னா இது தோஷம் பெறும். 27 கிணறு எதுக்குன்னே தெரியாது, இவங்க கேட்டு பாருங்க. 27 கிணறுல குளிச்சாச்சுன்னா இந்த தோஷம் இல்லை. நம்மளை அறியாத நிலைகள் கொண்டு காசை கொடுத்து யாரோ நம்மளுக்கு மோட்சத்தை கொடுப்பார் என்ற நிலைகள் தான் நாம் இன்றிருக்கும். அதான் நாம் கூடிக்கிறேன். நாம் ராமேஸ்வரம் என்பது நாம் எத்தனையோ உடல்களை கடந்து எண்ணத்தால் உருவாக்கப்பட்டவர். நாம் எதை எண்ணமோ இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் இந்த உடல் என்ற கோடிக்கரை எத்தனையோ உடல்களை கடந்து கடைசி கரையாக இருக்கின்றோம் இந்த மனித உடல். இதன் பின் நாம் எப்படி ஆக வேண்டும் என்றால் சாஸ்திரங்களின் விதிகள் இதன் வெளிப்படி. இப்போ நாம் காலையில் 4 மணிக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரம் வருகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தை நாம் 4 மணிக்கு அந்த கடல் ஓட்டத்தில் வேறு எதுவும் தெரியாது, இன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம். அதோடு சேர்த்த அந்த சப்தரிஷி மனிதனாகி 6வது அறிவாகி 7வது நிலை பெற்றவர்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இருப்பார். நீங்கள் இதே தியானத்தின் வலு அதிகமானால் அந்த சப்தரிஷி மண்டலத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மனிதராகி துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பை பெற்றவர்கள் தான் இன்று அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே அந்த காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும், தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும், ரெண்டு பேருமே எண்ணிட்டு நம்ம அம்மா அப்பாவுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு நம் உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதைகளான அந்த குலதெய்வங்கள் உயிரான்மாக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பூட்டத்தில் வாழும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடலில் பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவியில்லா நிலை என்னும் பேரல் பெற்று என்றும் அழியாத உடலாக இருக்க வேண்டும் என்று அந்த பால் கடலை கரைக்கச் சொன்னானே தவிர நீங்கள் பாவத்தை போக்க பிண்டத்தை வைத்து இந்த கடலில் கரைத்தால் மீண்டும் பாவம் நம்மை தொடரும். அந்த சாஸ்திர விதிப்படி இம்முறைப்படுத்தும். அதே மாதிரி இங்கே ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் திருநாட்டில் இங்கே எல்லாம் அந்த தோஷங்களை கழித்தப்பின் வீட்டுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி மழுகிவிட்டு தலைமகன் மாவிளக்கு வைத்து நெய் தீபத்தை வைத்து விநாயகர் கோயில் சென்று அவையாக கொண்டு போய் அங்கே மோட்ச தெய்வத்தை அங்கே ஆராதனை செய்துவிட்டால் மோட்ச தெய்வம் என்று சாங்கிய சாஸ்திரங்கள் தான் செய்கின்ற தவிர அதை தாய்மன் பின் அமாவாசை அன்றைக்கு இத்தனையும் செய்துவிட்டு பிதர்களுக்கு ஆகாரம் என்ற நிலைகள் சொல்லி நாம் அன்று அமாவாசை இருண்ட நிலைகளில் அவர்களை பேரை சொல்லி நாம் உணவை அவர் உட்ட உணவெல்லாம் வைத்து அவர்கள் நினைவு கொண்டால் எப்படி இருக்கும், அவர்கள் நம்மளுக்குள் கஷ்டமோ வேதனையோ அந்த நோயின் தன்மை இருந்தால் அவர் உடல் பெற்ற நோயின் தன்மை இங்கே பரவி இருக்கும். அதை எடுத்து அவர் உடலை நாம் கலந்த காலத்தில் இருந்த நம்ம ஆன்மா அவர் உணர் நமக்குள் ஆன்மாக்களாக இருக்கும் அதற்கு அந்த நோயின் உணர்வை கொடுத்தால் என்னாகும், பரம்பரை நோய் என்றும் பரம்பன்ற அந்த வெறுப்பு என்ற உணர்ச்சி இங்கே வரும். ஆகவே இதை போல இன்று நம்மை தவறான வழியில் அழைத்து சென்று விட்டோம். ஆனால் அதே சமயத்தில் இதை போல நாம் செயல்படுத்தும் போது இன்று வீட்டு முச்சந்தி மண்ணை எடுத்துக்கொண்டா போதும், அதே சமயத்தில் ஜோசியம் பார்க்கிறேன் ஜாதகம் பார்க்கிறேன்னு சொல்வார்கள். அந்த முறை வழிப்படி மத ஆச்சாரப்படி இதை குறித்து என்னென்ன நிலை என்று சொல்லிவிட்டால் அதன்படி இந்த தெய்வங்களுக்கு இந்த நைவேத்தியம் என்னென்ன செய்வென்று செய்திருந்தால் இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு இவளுடைய நட்சத்திரம் என்று குறி வைத்திருந்தால் அதன் வழிப்படி தலைமுடியும் அவர் போட்டிருந்த ஆடைகளையும் எடுத்து இந்த குடுகுடுப்பகாரம் வர்றாங்க. இதைப்ப ஜாதகம் ஜோசியம் பார்ப்பவருக்கு இந்த சாந்தி கழிப்பதற்கு இப்படி துணி இந்த முடி இருந்தால் அந்த மண் இருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் அந்த அரசர்கள் செய்த காலங்களில் இதை போல செய்தால் என்றால் நாம் மூதாதையுடைய ஆன்மாக்களே அமாவாசை அன்றைக்கு என்று எந்த தெய்வத்தினர் பற்றி அந்த உணர்வங்கியிருக்கும் அதை இதை அமாவாசை அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த ஆன்மாவை இவர் கைவல்யப்படுத்தி பில்லி சூன்யம் ஏவலுக்கும் அல்லது ஜோசியம் செல்வதற்கும் இதை போல நிலைகளுக்கு இந்த ஆன்மாவை கைவல்யப்படுத்தி இயக்குவதற்கு. ஆகவே இது அரச காலங்களில் செய்தது. இது அரசுகள் போய்விட்டார்கள். அதன் தொற்றி உள்ள நாடி சாஸ்திர வழி வெளியில் வந்தது. இதன் வழிப்படி இது இப்படி சாங்கிகளை செய்து இறந்தவர்களை வைத்து ஜோசியம் செல்வதும் சூனியங்கள் ஏவதும் மேஜிக் செய்வதும் இதற்கு பயன்படுத்துவார்கள். அதை மாளிகைப்பை சமாவை சென்று விசேஷமாக வைத்திருப்பார். அந்த காலங்களில் நம் மூதாதைகளை இன்னொருவருடைய கையில் பிடித்துக் கொடுக்க தான் உதவுமே தவிர அமாவாசை அழைப்பதே பெரும் தவறு. இதே போல் அந்த பௌர்ணமி நாள்களில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் அது அருகிலே வருகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்று எங்கள் குலதெய்வமான இந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடலை பெற்ற நெஞ்சிகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி செய்யும் பெற வேண்டும். பெருவியில்லாம் நிலை அடைய வேண்டும். என்றென்றும் எங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டி நிலை போல இன்று பேரொருளை எங்களுக்கு ஊற்றி நீங்கள் ஒளியானது போல எங்கள் இருளை நீக்கி வாழ்க்கையில் பேரொளி என்ற நிலையில் எங்களை பெறும் அப்படின்னு என்ன வைப்பதற்குத்தான் இதை செய்தார். அதனால் தான் இங்கே அதை எடுத்துக்கொண்ட கோடிக்கரை தனுசு கோடி இதைப்போல நம்ம மூதாதைகளை அந்த துருவ நட்சத்திரத்தில் ஏற்பட்டால் ஆறாவது அறிவு சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்துகின்றனர். பின் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ வேற ரெண்டு வேண்டியது நல்ல பொருளை நீங்கள் வாங்கி வருகின்ற விலை உயர்ந்த பொருள் தவறி கீழே விட்டால் உடனே அதிர்ச்சி உடனே வேதனை. இந்த வேதனையின் உணர்வு சந்தர்ப்பத்தால் நுகரப்படும் போது இதன் உணர்வும் நாம் ஆகாரத்துடன் கலக்கின்றது. அதிர்ச்சி என்ற உணர்வுகள் நாம் இறுதி துடிப்பில் பட்டு வைத்தால் அந்த படபடப்பு என்ற நிலையில் அதிகமாகி அதன் உணர்வுகள் நமக்குள் நமது சுவாசத்தை கட்டுப்படுத்தும். அதன் பயத்தின் தன்மையும் அந்த பதட்டம் நிலை வந்துவிடும். அந்த பதட்ட நிலையுடன் சிறிது காலம் என்றால் அதன் உணர்வு நாம் உமி நீராக்கி நாம் ஆகாரத்துடன் கலந்து அதே உணர்வு நமக்குள் வளர்ந்தால் நடுக்கவாதம் வரும். இதையெல்லாம் நம்ம அறியாத வரக்கூடிய நிலைகள். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்புவதற்குத்தான் இப்படி கை தவறி பொருள்விட்டாலும் அந்த அகர்வ ஆசையினால் நாம் இப்படி போய்விட்டது என்று வேதனையின் உணவை தடுப்பதற்கு ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரனும் இங்கே தடுக்க இதற்கு மேலே போகாதபடி தடுத்து நிறுத்தி என் உடல் முழுதும் பட வேண்டும். என் ஜீவாத்மா பலனும் மன உறுதி கொண்டும் சரி நாளை இதை பண்ணுவோம் நாளை சிந்தித்து செயல்படும் என்ற உணர்வினை சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நமது வாழ்க்கையில் பயன் மேல் பிரியமா இருக்கும். அவன் சொன்னபடி கேட்கலை என்றால் வேதனைப்படுவான். ஆனால் அவனுக்கு வேதனை என்ற உணர்வு தான் நமக்கு சிந்தனை என்ற நிலையை ஒற்றுவிடுங்க. ஆனால் வேதனையுடன் சொல்லப்படும் போது பையன் உடனே பிறகு அவன் சிந்திக்கும் தன்மை இழந்துவிடு பின் நம்மளுக்கு கோபம் என்ற நிலை வரும். இப்படி நமக்குள் ஒன்றின் பின் ஒன்று தொடராக நாம் சுவாசிக்கும் உணர்வு நம் உடலில் தீய வழிகளை உருவாக்கும் தன்மை. நாம் புல்வெளிந்து மனிதனாவர் வேண்டும். தீமைகளை நீக்கிய நாம் சந்தர்ப்பத்தால் நாம் இதை போல வாழ வேண்டும் என்ற உணர்வுக்கும் இப்படி நமக்குள் வந்துவிடும். அப்போ அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழியை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று என் உடலில் படர வேண்டும் என்று இந்த உணர்வை செலுத்தி உள்ளே சென்றால் நான் உள்ளுக்கே போய் விழாது. ஏனென்றால் இது வேதனை என்றது வாலி உடலுக்குள் போனால் நல்ல அணுக்கள் சேர்த்தால் இரணியர் அது இரணியினை மடிமீது வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயணன் சூரியன் எப்படி பாதரசத்தால் பிரிக்கின்றதோ மனிதன் ஆறாவது வருவார் கார்த்திகேயா என்ற இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உணர்வின் தன்மை ஒளியான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறவும் என்றால் இதை தடுத்து என் உடலில் படர வேண்டும் என்ற உணர்வை செலுத்தினால் அந்த உடலை செலுத்தப்படும் போதுதான் இது அனாதியாகி விடுகின்றது. உள்ளுக்கு போக முடியாத என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வானால் இது அனாதியாக ஈர்க்கும் சக்தி குறைந்தால் சூரியன் இதை கவர்ந்து கொள்ளும். நம்ம 2000 சூரிய குடும்பங்களில் ஒதுங்கிய தூசிகள் தூசி மண்டலங்களாக இருக்கின்றன. அந்த தூசி மண்டலத்துக்கு நேராக நம்ம சூரியன் சென்றால் அதை ஈர்க்கும் சக்தி வரும். இதிலும் பிடிப்பு இல்லாமல் அது இழுக்கின்றது. இழுத்து தான் அருகிலே செல்லப்படும் போது நமது பூமி குறுக்கே சென்றால் இது துருவத்தின் வழி நம் பூமியின் காற்றழுத்த மண்டலத்தில் இணைத்துவிட்டால் மோதியுடனே நெருப்பாக மாறுகின்றது. அது எந்த பகுதி கலைகின்றதோ அது விஷமாக மாறிவிடுகின்றது. அப்பகுதி விஷயத்தை நிறைகின்றது. இதே போல நமக்குள் எண்ணி உணர்வுகள் கேட்டால் நம் ஆன்மாவை மாறினான் சுவாசித்து நம் உயிர் ஏற்பட்டு உணர்வு உடலுக்குள் செல்கின்றது. அதனால் அந்த துருவ நிச்சயத்தில் நாம் அந்த முதல் முறைப்படி பதிவாக்கிக் கொண்டால் அது நினைவின் தன்மை நமக்குள் கொண்டோம். துருவ நட்சத்திரத்தின் பேரவழிப்பில் இது அனாதியாகிறது. சூரியன் இதை கவர்ந்து கொள்கிறான். நமது ஆன்மா சுத்தமாகின்றது. அடுத்து ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவழும் தேர்வும் பையன் உடலிலே படர வேண்டும். அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும். அவன் சிந்திக்கும் ஆற்றல் பெற வேண்டும். தெளிவான நிலை வேண்டும். பொருளறிந்து செயல்படும் மெய்ஞானி ஆக வேண்டும். அவனை பற்றி நமக்கு உணர்த்தப்படும் போது இதே சொல் அவனுக்குள் படப்படும் போது இந்த உலகில் அவனை திருத்த உதவுகின்றது. நமக்குள் வேதனை என்ற தடுக்க உதவுகின்றது. இதுதான் தனுசு கோடி. நம் வழி நம் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் எத்தனையோ வகையான சந்தர்ப்பங்கள் வருகின்றது. இதை போன்ற சந்தர்ப்பம் வரும்போது நம்மை கோபக்காரனாக மாற்றுவது தடுத்து இந்த ஞானத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த சக்தி இந்த முறைப்படி எடுத்துக்கொண்டால் நாம் இதை தடுத்து மனைவிக்கு சமாதானம் அதை நாம் சொல்லும் அந்த வலுவான சக்தி நம்ம எடுத்து சொல்லப்படுமோ அவர்களையும் சிந்திக்க செய்யும். நாம் சிந்திக்கும் ஆற்றல்கள் இப்படி கணவன் மனைவிக்குள் சில குறைபாடுகள் வந்தாலும் இதே போல ரெண்டு பேரும் எடுத்து இதை செய்துட்டு ஆத்மசுத்தி எந்த நிலைகளை செய்து நிறுவனம் போது பகமே மாறுகின்றது. நமக்குள் வாழ்க்கையில் வரும் இப்படி தனுசு கூறி நாம் பலவிதமான உணர்வுகளை கூடி என்னும் வாழ்க்கையில எத்தனையோ கோடி உணர்வு தங்குவது அவ்வப்போது நம் மூதாதைகளை வின் செலுத்தி பழகி அதன் உணர்வின் துணை கொண்டு நாம் இப்படி நமக்குள் செலுத்தி தீமைகளை சுத்தப்படுத்தி நாம் வருதல் வேண்டும். அதனால தான் கோடிக்கரை மனித உடல் எத்தனையோ உடல் பெற்றது கோடிக்கரையாகின்றது. இப்ப தனுசு கோடி நம் வாழ்க்கையில் விஷம் என்ற நிலைகளை நமக்குள் எடுத்து மீண்டும் இதனால் இதை எடுத்தால் நாம் சந்தோஷத்தை விட்டோம். பரசுராமனுக்கு ராமனுக்கும் போர் செய்ததில்லை. ஆனால் பரசுராமனும் சிவதர்ஸ் இப்போ பரசுராமன் பையன் குழந்தை இதாக இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யறது அப்படி சமாதானப்படுத்திருக்கு. அந்த வேதனை என்று உணரும் போது இன்னொரு உடல் பெறும் இந்த விஷயத்தின் தன்மை இங்கே வந்து விடும். ஆனால் பரசுராம் தோல்வியடைகின்றான். இன்னொரு உடனும் ராமனும் பிஸ்து தனுசை எடுத்து அதன் உணர்வு கொண்டு வெற்றி பெறுகின்றான். உயிருடன் ஒன்றி ஒளியானது துருவ நட்சத்திரம். அது விஷ்ணு தனுஸ். அதை நாம் எடுத்து இதே போல எடுத்தினால் தீமைகளை நீக்கி ஒன்று சேர்த்து வாழும் இந்த உணர்வு பெற பையனும் ஞானி ஆகின்றான். அவனை நமக்குள் அவன் தீய உணர்வு அவன் எடுத்துக்கொண்ட வெறுப்பின் உணர்வு நமக்குள் வளராத தடுக்கின்றோம். அதனால்தான் இது விஷ்ணு தனுஸ். இப்படி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் இதே போல எண்ணி வந்தால் தனுசு கூடி தீமைகளை நமக்குள் வராத தடுத்தால் உயிரோடு சேர்த்து நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒன்றாகின்ற பிறவியில்லாதவை அடைகின்றது. இது கடவுளின் அவதாரத்தில் நாம் மனிதனாக பெறும்போது அதான் தசரத சக்கரவர்த்தி. இந்த மனிதனை உருவாக்கும் போது 10வது நிலை அடையக்கூடிய அந்த சக்கரவர்த்தி நிலை வருகின்றது. ஆகையினால் நாம் ஒவ்வொரு உடலையும் நாம் தப்பிக்கொள்ளும் நிலை வேணும்னா இச்சவா வம்சம். நாம் இச்சைப்பட்டு உணர்வின் தன்மை அந்த அறிவின் தன்மையின் உடலாகும்போது 10வது நிலை அடையக்கூடிய தசப்பிரியம். ஆகவே முதல்ல புலனறிவை அழிந்து கொண்டவர் புலசியர். ஆகவே இதன் உணர்வின் தன்மை நமக்குள் எழுத்து இந்த உடலாக போனது புலசியர் வம்சத்தில் வந்தவன் அதாவது ராவணன். ஆக தீமை என்ற உணர்வின் புலனறிவால் தன் இனத்தின் தன்மை தான் பிறக்கும் தன்மை வரும் என்றும் இப்படி புலசியர் வம்சத்தில் நமது வாழ்க்கையில் நாம் எத்தனையோ தீமையில் விட்டு நாம் சந்தோஷப்படும் மகிழ்வாக நாம் மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தி இருக்கணும். நாம் இப்போது என்ன செய்கின்றோம் வேதனை வேதனை என்று உணர்வு இருக்கணும். இதை உணர்வு ஓம் நமச்சிவாய என்று நாம் உணராகும் போது இந்த சிவத்தித்தன்ன தன்மையில் நமக்குள் நோயோ கடுமையான வேதனைகளோ கடுமையான கோபம் வந்தால் சீதா சந்தோஷப்படக்கூடிய உணர்வுகள் நமக்குள் சிறைப்பிடித்து விடுகின்ற சீதாவை ராவணன் சிறைப்பிடித்து விடுகின்றான். நாம் பத்தாவது நிலை அடையக்கூடிய நிலையில் நமது உடல் சந்தோஷத்தை விடுவதில்லை. ஆக உன் உடலில் வெறுப்போ வேதனையோ கோபமோ இதே போல நல்லது எண்ணுகின்றேன், பிற செய்ய தவறை முகர்கின்றேன். உணர்வின் தன்மை பிரம்மமாகின்றது. உடலின் தன்மை ஆனப்பின் அதே கோபத்தின் உணர்வைதான் எடுத்து வளர்க்கும் தன்மைகள். அவர்கிட்ட போய் சந்தோஷம் சொன்ன கேட்பீங்களா? கேட்க மாட்டான். அதாவது சீதாவை ராவணன் சிறைப்பிடித்தான். என்ன இதை போல நாம் தசரத சக்கரவர்த்தி என்றும் தசப்பிரியன் என்றும் கடவுளின் அவதாரம் பற்றி என்றும் இந்த உயிர் பல கோடி உடல்களை சேர்த்து மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை இப்படி எடுத்துக்கொண்டுதான் அந்த இதையெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தீமைகளை நீக்க சிவன் ராத்திரி நாம் உடல் பெற்ற நாள், மகா சிவன் ராத்திரி மனிதனான நாள். ஆக சுவையின் உணர் பெற்ற நாள், ராமன் பிறந்த நாள், எண்ணங்கள் தோற்றி வைத்த நாள், அதே சமயத்தில் எண்ணத்தால் பார்க்க வேண்டும் உணர்வால் கண்கள் பிறந்த நாள். இதெல்லாம் நம்ம 12 மாதங்களில் இதையெல்லாம் நாம் கண் கிழந்த நாளும் எப்படி உருவானதும் மனிதனால் அறிந்து கொள்ள அந்த நாளை நாம் எடுக்கல. இன்னைக்கு என்ன செய்யணும்? ராமன் பிறந்த நாள் என்றால் நாம் எண்ணத்தால் நாம் நல்லதை செய்யக்கூடிய தன்மை வருகின்றது. ஆகினால் அதை நாம் என்ன செய்யணும்? நல்லதை செய்ய வேண்டும். அன்னைக்கு நல்லதே செய்யக்கூடாதுங்கிற நவமியில ஒன்றுமே செய்யக்கூடாதுங்கிறாங்க. நாம எண்ணத்தால் கண்கள் ஊட்டானது, கண்கள் பிறந்தது அனுசி தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி. அப்ப நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற நாள்னு நினைக்கிறதில்லை. அப்ப அந்த நேரத்தில் நல்லை நாம் தெரிந்து கொள்ள நிலையில் வருகின்ற நல்லது கெட்டதுன்னு தெரியும். அப்ப அந்த நாளை நீ நல்லதவே எண்ணாதே, நல்ல காரியம் செய்யாதேங்கிறாங்க. இதுகளெல்லாம் தலைகீழ பாடமாக போய்விட்டு அதனால அஷ்டமியில் நவமியில் வந்து இப்ப நாம இப்படிங்கிறோம். வட இந்தியா பக்கம் என்ன அல்லது கர்நாடகா பக்கம்னா அஷ்டமி நவமியில தான் நல்ல காரியங்களை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் அதை செய்யறதில்லை. இதே போல கண்ணன் அதாவது தீபாவளி நாம கண்கள் வரப்போகும்போது தெரிந்து கொள்ள காலம். யாரு நாம் கண்களானப்படி இது நல்லது கெட்டதுன்னு தெரியும். இதுதான் தீபாவளி. நாம் தெரிந்து வாழக்கூடிய வழி இந்த கண்கள் பெற்றப்ப இந்த தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யறோம்? நரகாசுரனை கொண்ட நாள். யார்? கண்ணன். அப்ப நாம் என்ன செய்யறோம்? தீமைகளை நீக்கி உணர்வின் தண்ணி ஒளியின் உடல் பெற்றது துருவ நட்சத்திரம். இந்த 4 மணிக்கெல்லாம் சூரியன் அதை வெளிப்படுத்திக் கொண்டது. அந்த நேரம் இந்த கண்களின் தன்மை கொண்டு தீமையை நீக்கி உணர்வை அது பெற வேண்டும் என்று இயங்கி என் உடலுக்குள் அதை செலுத்தி என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று நான் எனது வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்த்தனோ அவர் குடும்பமெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரால் பெறணும். மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். மகிழ்வான வாழ்க்கை வேண்டும். ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அன்பு கலந்த நிலை வேண்டும். மகிழ்ந்து வாழும் தன்மை வேண்டும். அந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டும். அப்போ நாம் இதை போல நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாதிரி நாம் எடுத்தவன் என்னாகும்? இந்த தீமை என்ற நிலை ஒதுக்கப்படும். காலையில் சூரியன் வந்து அனுசியது அந்த தீமை என்ற நிலை பூமியில் இருப்பது அதை எடுத்துட்டு போகும். இந்த பரமாத்மா சுத்தமாகுது, நமது ஆன்மா சுத்தமாகுது, நம் உடல் உள்ள ஜீவான்மா சுத்தமாகுது. இதை செய்வதற்கு தத்துவ ஞானி அந்த அகசியம் இவ்வளவு தெளிவாக விடுதும். நான் தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யறேங்க? என்னம்மா மாமன் மாமியாருக்கு திண்டாட்டம், பொண்ணு மாப்பிளைக்கு கொண்டாட்டம். அன்னைக்கு பார்த்து தீபாவளி அன்னைக்கு நடக்கும். தீபாவளி அன்னைக்கு விசேஷ நிலை வச்சு பட்டாசு வாங்கி கொடுக்கல சொன்னாட்டம். பட்டாசு வாங்கி கொடுத்தா போட்டுவிட்டு இவன் நரகசம் வேதனைப்படும் நிலையில் நாம் அன்று முழுமைக்கு அமைதியாக உட்கார்ந்து வேறு குறைகள் இல்லாத வழி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை நாம் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும். எங்கள் குடும்பம் முழுதும் படர. நாம் ஒரு தொழிலையும் எடுத்திருக்கோம், என் தொழில் நஷ்டம், என் தொழில் முழுதும் படர வேண்டும். அதை பயன்படுத்துவோர் குடும்பம் நலமாக வேண்டும். விவசாயம் செய்யணும், விவசாயம் எய்யோர் குடும்பம்லாம் நலமாக வேண்டும். அந்த பயிரினங்கள் செழித்து வர வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கிவிட்டு குறைகளை நீக்கி அருளை பெருக்கி இந்த உணர்வை நாம் பரப்பப்படும்போது நம் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தை பரப்பும்போது இது அனாதை ஆகி காலையில் சூரியன் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம் என்ன செய்யறோம்? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புத்தாடைகள் வருது. நம் வாழ்க்கையில் வந்த தீமைகளை நீக்கி நமக்குள் அருள் என்ற புத்தாடையை நமக்குள் ஆன்மாவை சேர்க்கும்படிதான் சாஸ்திரங்கள் கூறுத ஒழிய இவர்கள் மாறி தீபாவளி அணைக்கு அசுர குணங்களும் இந்த கொண்டாடுவதற்கான தவறான வழிகளையும் செயல்படுத்தல் அன்னைக்கு அமைதியானது. தீபாவளி அன்னைக்கு நம்முடைய பார்த்தோர் கேட்டோர் அனைவருடைய குடும்பங்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பெயர் இருக்கும். அவன் குடும்பம் எல்லாம் அலறை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி வரும். என்னிடம் தொழில் செய்த அவர்கள் குடும்பம் அதே போல இருக்கணும்.